இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை சுரேஷ்குமார் இந்திரஜித் அவர்கள் எழுதின பறக்கும் திருடனுக்குள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இது வந்து காலச்சுவடில் வந்து பின்னவீனத்துவவாதியின் மனைவி அப்படின்னு ஒரு தொகுப்பு போட்டிருக்காங்க. அதிலிருந்து தான் இந்த கதையை சொல்கிறேன். ரொம்ப நல்ல தொகுப்பு. பொதுவாக சுரேஷ்குமார் அவர்களுடைய சிறுகதைகள் எல்லாமே ஒரு மேஜிக்கல் ரியலிசம் இருக்கும் அவர்கிட்ட. அந்த ஒரு மாதிரி ஃபேண்டசி கலந்துருக்கும் சில கதைகள். ஒரு கதைங்கிறத கற்பனையாகவும் நம்ம எடுத்துகிட்டு போய் அதில் பலவிதமான செய்திகளை லேயர் லேயராக சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் அவர் எழுதுவார். இந்த கதை அந்த மாதிரி ஒரு கதை தான். வேன் ஒன்று ரப்பர் மாதிரி வளைந்து சென்று கொண்டிருந்தது. மஞ்சக்கால வாட்டுக்கு உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே அவனுக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்தது. புகை பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அன்றைக்குன்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை, ஆட்கள் நடமாட்டம்லாம் அதிகமாக இல்லை. எதிராக இருந்த வீட்டு வாசலில் ஒரு பெண் உட்காந்து புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தா. அவளுடைய குழந்தை வாசப்படியில் விளையாடிக்கிட்டே இருந்தது. எப்போ வேணாலும் அந்த படியிலேருந்து கீழே விழுந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை இருந்தது. மஞ்சக்காலைக்கு அந்த பெண்ணை பார்த்த உடனே பயங்கரமாக ஆத்திரம் வந்தது. சில சமயம் இந்த மாதிரி யாரையாவது தூரம் பார்க்கும்போது ஒரு சரியற்ற கண்ணாடியில் தெரிகிற மாதிரி நெளிஞ்சு தெரிவாங்க. அது மாதிரி தான் இந்த பெண்ணும் தெரிஞ்சா. மஞ்சக்காலை 3 நாளைக்கு முன்னாடி தான் சிறையிலேருந்து வெளியில் வந்தான். அவன் வந்து அந்த மொதனா தான் பஸ்ஸில் பிக் பேக்கெட் அடித்ததில் 42 ரூபா கிடச்சிது. ராத்திரி நல்லா சாப்பிட்டான். அந்த பிக் பேக்கெட் அடைச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கெலாம் பர்ஸு காணாமல் போன பறி கொடுத்தவன் பார்க்க கொஞ்சம் சோப்பலாங்கியாக தான் இருந்தான். ஆனால் ரொம்ப பரபரக்க கத்தினான். அவன் வந்து ஒரு சோப்பலாங்கியை பிடிச்சி அவனை சோதனையும் பண்ணினான். பஸ்ஸு பாட்டுக்கு அது போக்கில் போக்கிட்டு இருந்துச்சு. பயணிகள் யாரும் கண்டுக்கலை. பஸ் கண்டக்டரும் எவ்வளோ இருந்துச்சு பஸ்ஸை அப்படின்னு ரொம்ப கவனக்குறைவாக கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். அது எல்லாமே வந்து மஞ்சக்காலைக்கு ரொம்ப சௌகரியமாக போயிடுச்சு. ஏன்னா பறி கொடுத்த ஆளோட துணிச்சலையும் கண்டுபிடிக்கிற திறமையும் பொறுத்து தான் இவன் மாட்டிக்கிறதானா மாட்டிக்க மாட்டானாங்கிறது இருக்குது. சில சமயம் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு சமயம் அந்த மாதிரி மாட்டும்போது எல்லாரும் சேர்ந்து அடித்து அப்போ இவனுடைய உதடெல்லாம் கிழிஞ்சு ஜுரம் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டான். மஞ்சக்காளிக்கு அவங்க தாயார் யாருன்னே தெரியாது. ஒரு தாத்தா தான் இவனை வளர்த்தாங்க. அந்த தாத்தாவுக்கு குஷ்டரோகம் இருக்குங்கிறது பின்னாளில் தான் அவனுக்கு தெரியும். அவன் பாட்டுக்கு அதுக்கப்புறமா ஒரு மாதிரி வளர்ந்துக்கிட்டு வந்தான். ஒரு நாளைக்கு தாத்தா பக்கத்தில் தூங்கும்போது மறுநாள் காலையில் எழுந்து பார்க்குறான். தாத்தா மட்டும் எழுந்துக்கவே இல்லை. இவனுக்கு திகப்பாக இருந்தது. அவரோட குஷ்டரோக உடலை ஒட்டி இவன் படுத்திருந்தான். முனியாண்டி தான் ஓடி வந்து பார்த்துட்டு தாத்தா இறந்துட்டதா ரொம்ப கண்கலங்க சொன்னான். அப்போ தாத்தாவோட மூட்டையில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ரூபாய்களும் ஒரு சிறுமியோட ஃப்ரேம் போட்ட ஒரு புகைப்படமும் இருந்தது. அந்த புகைப்படத்தை பார்த்து தாத்தாவில் சில சமயம் அழுததை இவன் பார்த்துருக்கான். மஞ்சக்காலை அந்த ஃப்ரேம் போட்ட புகைப்படத்தை பத்திரமாக வச்சுக்கிட்டான். அப்பப்போ அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வருவான். அதனால் அந்த படத்தை அந்த ஆந்தனி கோவில் மாதா கோவில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்துக்கு இல்லை கீழே பள்ளம் தோண்டி புதைச்சி வச்சுருந்தான். ஜெயிலில் வந்த சில ஜெயிலுக்கு போயிட்டு வந்து சில வேலைகளில் தனக்கு எப்போல்லாம் மனசு ரொம்ப சோர்வாக இருக்கோ எப்போல்லாம் அவன் தனிமையாக நினைக்கிறானோ அப்போயெல்லாம் அந்த படத்தை எடுத்து பார்த்துக்குவான். அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கும் அந்த தாத்தாக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு மாதிரி அந்த சிறுமியோட படம் அவனுக்கு தோணும். இதெல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். எடுத்தாப்புறம் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. இப்போ தான் அந்த பெண் அந்த புஸ்தகத்தை மடித்து வச்சுட்டு அந்த குழந்தையை தூக்கி சமாதானப்படுத்துகிறா. இவன் அந்த குழந்தையையும் அவளையும் பார்க்கும்போது அவளை பார்த்தாலே அவனுக்கு எரிச்சலாக வந்தது. அந்த பெண்ணோட சேர்ந்து வாழணும்னு திடீர்னு ஒரு ஆசையும் வந்தது. சுமார் 6 மாதங்களுக்கு முன்னாடி நல்லூர் பாலத்துக்கீழே சரோஜாவை அவன் பார்க்கும்போது சரோஜா கிட்ட கேட்டான், அவன் தொடையில் என்ன இவ்வளோ பெரிய காயம் இருக்குது அப்படின்னு. அவளும் என் புருஷன் வச்சது சூடு வச்சுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. உன் கூடவே வந்துடுவான்னு அவள் கேட்டான். நானே பாதி நாள் உள்ளே இருக்கேன் வெளில இருக்கேன், ஏதாவது பெருசாக ஏதாவது கிடைச்சா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சக்காலை அந்த இடத்த விட்டு வந்துட்டான். இப்போது மஞ்சக்காலுக்கு தலை சுத்திச்சு. குழந்தையோட தாயாரான அந்த பெண்ணை பார்க்குறான். அவளோட வாழணும்னு திடீர்னு ஒரு ஆசை வருது. அவளும் இவனை கணவனாக ஏற்றுக்கணுங்கிற ஆசையும் அவன் மனசில் வருது. திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் ராஜா ராணியாக மாறின மாதிரி இவனுக்கு தோணுது. ஒரு தர்பார் மண்டபத்தில் ராஜாவும் ராணியுமா ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. மந்திரிகள்லாம் வரிசையாக உட்காந்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் பெண்கள் சாமரம் வீசிக்கிட்டு இருக்காங்க. ராஜாவாக இருந்த மஞ்சக்காலை ஒரு பீடியை பற்ற வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு குடிக்கிறதுக்கு எதாவது கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியை ஒருத்தரை கூப்பிட்டு நாட்டியத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறான். அதே சமயத்தில் மாமிச வகைகள்லாம் கொண்டு வர சொல்கிறான். கவனமாக அதெல்லாம் வந்த உடனே இதெல்லாம் மாதா கோயில் அந்தனி கடையில் தானே வந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறான். ஆமாம் அரசே அப்படின்னு கொண்டு வந்து வச்சவும் சொன்னப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே அந்த நாட்டியத்தை பார்க்கறதுக்கு தயாராகிறான். நாட்டியை மாடுற அந்த மங்கை யாருன்னு உத்து பார்க்கும்போது சரோஜா தான் ஆடுறா. சரோஜா, உன் தொடையில் ஏற்பட்ட அந்த காயம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறான் ராஜா. சரியாயிடுத்து ராஜ் அரசே அப்படின்னு அவன் ரொம்ப பவ்யமாக சொல்கிறான். உன் புருஷனை பற்றின எல்லா விவரத்தையும் நம்ம தளபதிக்கிட்ட சொல், அவர் கவனிச்சுக்குவார் அப்படின்னு சொன்னவுடனே தளபதி வந்து அந்த கொஞ்ச நேரத்தில் ஆளை கூட்டிகிட்டு வந்து சபைக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துகிறான். ஆட்டம் முடிகிற வரைக்கும் இவனை தூணில் கட்டி வைங்க, அதுக்கப்புறமா மாதா கோயில் சரக போலீஸ்காரர்களை கொண்டு அடிக்க சொல்லி சிறையில் தள்ளுங்க, ஆட்டம் துவங்கட்டும் அப்படின்னு உத்தரவிடுறான் மஞ்சக்காலை. சரோஜாவோட ஆட்டம் ஆரம்பிக்குது. நையாண்டி மேடம் வாசிக்கிறாங்க. அவள் பாட்டுக்கு ஆடுறான். அந்த ஆட்டத்தை பார்த்துக்கிட்டே இவன் சாப்பிட்றான். ஆட்டம் முடிஞ்ச உடனே இவளை ரொம்ப மரியாதையுடன் கூட்டி சென்று அந்த புறத்தில் வைக்கவும் கேட்கும் வசதிகளை செய்து தர வேண்டும். அந்த ஆளை இழுத்து சென்று நான் சொன்னபடி செய்யவும் அப்படின்னு அடுத்த உத்தரவு போடுறான். மந்திரியை பார்த்து இன்று ஏதாவது வழக்கு உள்ளதா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அரசே, நகைக்கடை செட்டியார் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரன் அவங்க வீட்டில் இருக்கிற நிறைய பண நகைகளை திருடிட்டு போயிட்டான். அவனை பிடிச்சிட்டோம். விசாரணை நடத்தி நீங்கள் தான் நீதி வழங்கணும் அப்படின்னு அந்த மந்திரி சொல்கிறார். வேலைக்காரனை கொண்டு வந்தால் அரசவையில் நிறுத்துகிறாங்க. நீ நகைகளையும் பணத்தையும் திருடினியா அப்படின்னு கேட்குறான் மஞ்சக்காலை. ஆமாம் அரசே அப்படின்னு அவனும் சொல்லவும், ஏன் திருடின, இதுக்கு முன்னாடி திருடியிருக்கியா அப்படின்னு கேட்குறான். இல்லை, சௌகரியமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் திருடினேன். முன்னாடிலாம் திருடினது இல்லை இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறான். திருடிட்டு வேலைக்கு வராமல் இருந்தால் உன் மேலே சந்தேகம் வரும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். இல்லை தெரியும், தப்பிச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னோடனே மஞ்சக்காலை கோபமாக சொல்கிறான். உனக்கு தப்பிக்கிறதுக்கு உண்டான திறமை போகாது. உனக்கு திருடுறதை தவிர வேறு தொழிலும் வேற தெரியும். அதனால திருடுறதுங்கிறது ரொம்ப தப்பு. மேலும் நகைகளையும் பணத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் உனக்கு அந்த எண்ணமே வந்திருக்கு. அதனால் நீ இயற்கையான திருடனே கிடையாது, நீ தண்டனைக்குரியவன். மந்திரி, இவனுக்கு 3 மாதம் சிறை தண்டனை வழங்க உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வழக்கு என்னப்பா அப்படின்னு விசாரிக்கிறான். மந்திரியும், அரசே, இவன் காரை மறித்து வழிப்பறி செய்தவன், இவனை விசாரித்து நீதி வழங்குங்கள் அப்படின்னு இன்னொரு ஆளை கொண்டாந்து நிறுத்துறான். நீ என்ன வழிப்பற செஞ்சியா அப்படின்னு திருப்பியும் அரசனான மஞ்சக்காலை கேட்குறான். ஆமாம் அப்படின்னு அந்தாலும் சொல்ல, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கியா அப்படின்னோடனே, இதுக்கு முன்னாடி பல தடவை வழிப்பறி செஞ்சுருக்கேன், ஆனால் மாட்டிக்கிட்டது இல்லை. ஏன் வழிப்பற செய்கிற அப்படின்னு ராஜா கேட்கவும், இது எனக்கு தொழில், எனது உலகில் இதுவே ஜீவனமாக உள்ளது, நான் எவ்வாறு ஜீவனத்தை கைவிட முடியலும் அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே ராஜாவான மஞ்சக்காலை, ஆமாம், நீ அரசனார பாக்கியம் இருந்தால் தானே நீ இதெல்லாம் விட முடியும். மந்திரி, இவனுக்கு நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி எல்லாம் கொடுத்து இவனுக்கு நல்லபடியாக அவனை அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த தர்பாரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு எழுந்துக்கிறான். போகிற வழியில் மகாராஜாவாக வரையப்பட்டிருந்த அவனுடைய குஷ்டரோக தாத்தாவோட ஓவியத்துக்கு முன்னாடி நின்று வணங்கிட்டு அதுக்கப்புறமா நடந்துட்டுருக்கும்போது கூடவே வந்துட்டு இருந்த ராணிக்கிட்ட, எங்கே குழந்த அப்படின்னு கேட்குறான். குழந்தை தாதியிடம் உள்ளது அப்படின்னு ராணி சொல்கிறார். போய் குழந்தைய கவனி, என் கூட ஏன் வர அப்படின்னு சொல்லிட்டு ராணியோட கன்னத்தில் ஓங்கி ஒரு அற விடுறான். அவ்வாறே செய்கிறேன் அரசே அப்படின்னு ராணி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. தூர பார்த்தா சரோஜா ஒரு மோக பார்வையோடு நின்றுட்டு இருந்தா. இவன் மஞ்சக்காலை அவனை நோக்கி போகிறான். இந்த அரசு, அரண்மனை, அதிகாரம், இது எல்லாத்தையும் கொண்ட மஞ்சக்காளை அப்படிங்கிற அரசனாகிய இவன் சரோஜாவை பார்த்து சொல்கிறான், நான் உனக்கு நல்ல சாப்பாடு தருவேன், நல்ல சேலைகள் தருவேன், நகைகள் தருவேன், பணம் தருவேன், நான் உன்னை அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோக்கி போய்கிட்டே இருந்தான். அப்போ பார்த்து மங்கின வெளிச்சத்தில் நிறைய நகைகள் போட்டு ரெண்டு பெண்கள் அவங்கள கடந்து போனாங்க. சரோஜா சரோஜான்னு அந்த நகைகள்லாம் கூப்பிட்ற மாதிரி இருந்தது. கூந்தல்லிருந்து மல்லிகை சரங்கள் வாவான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. மஞ்சக்காலை அப்படியே மிதந்து போய் அந்த நகைகளை கைப்பற்றினான். பற்றின நகைகளோட பறக்க ஆரம்பித்தான். திடீர்னு அவன் மேலே விழுந்த அடிகள் அப்படியே பறக்கிறத தடுத்தது. பறக்க இயலாமல் கீழே விழுந்தான். வலி அப்போ தான் உரைச்சிது. முகத்தில் விழுந்த உதையில் அவனுக்கு போலீஸ் நினைவு வந்தது. அம்மா அப்படின்னு அலறினான். சிறுமியோட புகைப்படம் வந்து அவனோட பிரக்ஞையிலேருந்து அடியிலிருந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது.